إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم آمنت بالله صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن قالت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن قالت هجرته لدنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் வல்லவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை நாள் வரையிலேயும் அவர்களை துயரக் காத்திருக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலையும் என்றென்றும் உண்டாவதாக. வபாத் இறை கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மசிதலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளில் ஏது இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் முழுக்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசையத்தினும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபா பிரசங்கத்தில் ஓரிரை கொள்கையில் நம்முடைய எதிர்கால நோக்கம் என்ற ஒரு விடயத்தை பார்ப்போம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். நமக்கு இன்று அல்லாஹ் ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த கொள்கை இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தனக்கு விருப்பமான நபிமார்களை உலகத்திலே அனுப்பி அவர்கள் மூலமாக சமூகத்துக்கு கொடுத்த ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவால் அடியார்களுக்கு ஓரிரை கொள்கையாக போதிக்கப்படும் மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ஒரு அடியானுடைய சிந்தனையிலையும் அவனுடைய உணர்விலையும் அவனுடைய எல்லா காரியங்களிலையும் படைத்தவன் ஒருவன் என்ற உணர்வுடன் செயல்படுவது அன்புக்குரியவர்களே, இது ஓரிரை கொள்கையின் அடிப்படையாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தவர்கள், மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நபி பட்டத்தை அடைந்து கொண்டார்கள். மக்களுக்கு முன்னால் போய் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவனை வணங்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது எப்படியான நேரம்? மக்கள் தனக்கு முன்னால் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை மக்காவிலே காபாவிலே வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லாவுக்குள்ளால் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் மழை பெய்ய வைப்பதற்கு என்று ஒரு கடவுள். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள்களை மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னால் ஓர் இறைவனை அறிமுகம் செய்கிறார்கள். அல்லாஹ் என்ற பெயரில் மக்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுது அல்லாஹ் என்ற அறிமுகத்தை மேற்கொள்கிறார்களோ, கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, கேட்டவர்கள் நபியை பார்த்து சொன்னார்கள், இன்னக லமஜுனூன். நபியே, நீங்கள் ஒரு பைத்தியம் பிடித்தவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய செயல் ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறீர்கள். எங்களுடைய பார்வையில் படித்தவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் அல்லாத ஏழைய விடயங்களை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், பலதரப்பட்ட முறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் சொல்கிறார்கள், அரபு பாசையிலே மிக பெரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். நபியே, நீங்கள் ஒரு நபி என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ஒரு பைத்தியமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை ஆறுதலாகவும் அன்பாகவும் தட்டி கொடுக்கிறான். நபியே, உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு பாக்கியம், எந்த கொள்கையை நீங்கள் மக்களுக்கு முன்னால் சொல்கிறீர்களோ இது ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்தின் மூலமாக நீங்கள் மக்கள் சொல்வதை போல பைத்தியம் அல்ல என்று அல்லாஹ் நபியை தட்டி கொடுக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாசீன், நபிக்கு அல்லாஹ் யாசீன் என்று பெயரை சொல்கிறான். குர்ஆனில் ஹகீம், இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்ன கலமினல் முர்சலீன், அவர்கள் உங்களை ஏற்றோ ஏற்காமல் இருந்தோ நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களில் ஒரு ரசூலாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபியை இன்னும் தட்டி கொடுக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபியை பார்த்து எந்த ஓர்வை கொள்கையை போதிக்க சொன்னானோ அல்லாஹ் சொல்கிறான், உங்களின் பக்கம் எதை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானோ, எதை இறக்கப்பட்டிருக்கிறதோ இதை நீங்கள் மக்களவையிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அப்படி சேர்க்காத பொழுது அல்லாஹ்வுடைய துதித்துவ பணியை செய்த ரசூலாக நீங்கள் மாற முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு பக்க நபியை ஏற்க மறுக்கிறார்கள், மக்கள் சொல்கிறார்கள் முன்னூற்றுக்கு மேற்பட்ட சிலைகளின் மூலமாக எங்களுடைய தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கடவுளின் மூலமாக எல்லா விடயங்களும் பூர்த்தியாகுவதாக சொல்கிறாரே, இது ஒரு பைத்தியத்துடைய பேச்சாக இருக்கிறது என்று நபி அவர்களை ஒதுக்கினார்கள். ஒதுக்கிய முறை அது அடியாக இருந்தது, விமர்சனமாக இருந்தது, கேவலமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கொள்கைக்காக வேண்டி முன்னிறங்குகிறார்கள், களமிறங்குகிறார்கள், முடிவு செய்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை சமூகத்தில் உருவாக்குவதற்காக வேண்டி என்னுடைய உயிரினால் இல்லாமலாக்கப்படட்டும், ஆனால் நான் இந்த பணியை விட முடியாது என்று முடிவுக்கு வருகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உண்மையான கொள்கையை, இந்த உண்மையான இஸ்லாத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அனைத்து நிலைமைகளையும் தியாகம் செய்கிறார்கள். அத்தனை தேர்களிலேயும் அப்படியான ஒரு வாழ்க்கை உருவாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எந்த இஸ்லாத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக வந்துவிடுங்கள். அந்த இஸ்லாம் அது சாதாரணமானது அல்ல, அது சாமானியமானது அல்ல, அது பூர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் பூர்த்தியான அழைப்பை செய்து கொண்டிருக்கிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றவர்களை வைத்து நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அடுத்த கட்ட முயற்சி செய்கிறார்கள். அது ஓரிரை கொள்கையின் முன்னேற்றமான ஒரு பாதையாக இருக்கிறது. அடுத்த பயிற்சி என்ன செய்கிறார்கள், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஏற்றவர்களுக்கு அடுத்து செய்யக்கூடிய வேலை ஈமானிய பயிற்சியை கொடுக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு ஈமான் தேவைப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டுப்புறத்தை சேர்ந்த அரபிகள், நாட்டுப்புறத்தை சேர்ந்த அரபிகள் சில வேளை நாம் இப்படியும் சொல்லுவோம், காட்டுப்புறத்தை சேர்ந்த அரபிகள் என்று சொல்லுவோம், கிராமவாசியான அரபிகள் என்று சொல்லுவோம். அன்பானவர்களே, இப்படியான சில அரபியர்கள் நபியிடத்தில் வருகிறார்கள், வந்து சொன்னார்கள், நபியே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்களிடத்திலே வந்து ஈமான் கொண்டதாக சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொல்ல சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் வேறு, ஈமான் வேறு. இஸ்லாத்துடைய பாக்கியம் முதலாவது அடியானுக்கு கிடைக்கக்கூடிய ஓரிரை கொள்கையின் முதல் பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பதும் சாதாரணமாக கிடைக்க முடியாது. அல்லாஹ் ஹதீது குதிசியின் மூலமாக சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் வாழும் நீங்கள் அனைவரும் வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள். இல்லாமல் ஹதைத்துகு, யாருக்கு நான் நேர்வழியை காட்டினாலோ அவர்களை தவிர, யாரை நான் நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர அத்தனை பேர்களும் நேர்வழியை விட்டு ஒதுங்கியவர்கள். நேர்வழியை என்னிடத்திலே கேளுங்கள், அஹதிக்கும் நேர்வழியை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஹதீது குதுசியின் மூலமாக நேர்வழி எவ்வளவு முக்கியம் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, இந்த நேர்வழி இருக்கிறது, இந்த நேர்வழி உங்களுக்கு கிடைத்ததும் நீங்கள் வணிகத்தில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை வழி தெரியாதவராகத்தான் பெற்றுக் கொண்டான், உங்களுக்கு அல்லாஹ் நேரான பாதையை கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நேர்வழியை கொடுக்கக்கூடியவன். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறான். அல்லாஹ் மேலே நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, நீங்கள் யார் யாரையெல்லாம் குறிப்பாக ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று நேசிக்கிறீர்களோ, இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பத் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அவர்களை உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் யாரை நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவர்களைத்தான் நேர்வழியை கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் நபிக்கு இப்படியான ஒரு முடிவையும் சொல்லிக் கொடுக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ஹிதாயத் கிடைத்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையை அடைந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையை அடைந்தவர்கள் எங்களுடைய பார்வையில் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய முறையை அடைந்தவர்கள், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுக்கெல்லாம் இரண்டாவது சட்டமாக சொல்கிறார், உங்களுக்கு ஈமான் தேவைப்படுகிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், இந்த அரபிகள் சொல்வதை போல ஈமான் என்பது அது இஸ்லாத்துடன் இணைக்க முடியாது, இஸ்லாத்தை அடுத்து ஈமான் தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஈமான் என்பது அது அல்லாஹுவை ஏற்றவன் அல்லாஹுவில் தன்னுடைய நம்பிக்கையை செலுத்துவது, மறுமையை நம்புவது, மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை நம்புவது, மௌத்தை நம்புவது, அனைத்தையும் நம்புவது ஈமானுடன் சம்பந்தப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே பல ஆயத்துக்களிலே சொல்கிறான், ஒருவன் தன்னை முக்மீனாக்கிக் கொண்டால், யா ஐயுஹல் லதீன ஆமனுஹல் அதுலுக்கும் அலா திஜாரா, முக்மீனானவர்களே, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லட்டுமா, யா ஐயுஹல் லதீன ஆமனு அத்தி உல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை வழிபடுங்கள், யா ஐயுஹல் லதீன ஆமனு ஃபிரு, ஈமான் கொண்டவர்களே பொறுமை செய்யுங்கள், யா ஐயுஹல் லதீன ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் முக்மீன்களை பார்த்து குர்ஆனிலே மதீனாவுடைய காலத்திலே பேசுகிறான். மக்காவுடைய வாழ்க்கை, மக்கள் இஸ்லாத்திலே நிரம்ப நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், ஈமானுக்கான முயற்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மதீனாவை அடைந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சட்டங்களை சொல்லும் பொழுது, மக்காவிலே யாயுவன்னாஸ் என்று சொன்னவன் இப்பொழுது அல்லாஹ் அந்த முறையை மாற்றி மக்களே என்று பாவித்த அந்த அல்லாஹ் ஈமான்தாரிகளே என்று பாவிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அர்த்தம் என்னவென்றால், ஒரு முக்மீனின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீமா செய்ய முடியும். எனவே தான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இதா ரஐதும் ரஜுல யஅதாது மஸ்ஜித, அவன் பள்ளிக்கு வரக்கூடிய வழக்கம் உள்ளவனாக நீங்கள் கண்டால், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவனை முக்மீன் என்று சொல்லுங்கள். ஈமான் இல்லாதவன் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் அறையிலே கொடுத்தாலும் அவனால் மஸ்ஜிதுக்குள் சொல்ல முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிலே சொல்வதற்கு பெரியவரை ஈமான் தேவைப்படாது. வீட்டிலிருந்து வெளியிலே வந்து மஸ்ஜிதுக்கு தொழ வேண்டும் என்றால் அவனுக்கு தனிப்பட்ட ஒரு ஈமான் தேவைப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வரும் போகும் வழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அவனுக்கும் ஈமான் தேவைப்படுகிறது. இப்படியே சொன்ன நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஈமானை வலுப்பமாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்த்து சொல்கிறான், எப்பொழுது ஈமான் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்களோ, வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அப்படியான ஈமானை அடைந்தவர்களுக்கு உதவி செய்வது இது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தையும் ஈமானையும் நாம் தெளிவாக விளங்குவதாக இருந்தால், நாம் நிறைய படித்தவர்களாக இருக்கிறோம், படிப்பிலே ஒரு கலையிலே முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாத்தையும் ஈமானையும் நாம் பிரித்து விளங்குவதாக இருந்தால், உதாரணமாக இந்த மஸ்ஜிதுக்குள் மின்விசிறிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன, இங்கே வெளிச்சம் தருவதற்காக வேண்டி இன்னும் சேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, மின்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட எத்தனை உபகரணங்கள் உள்ளே இருந்தாலும், அன்பானவர்களே, அங்கே மின் இல்லாத பொழுது, அங்கே மின் இல்லாத பொழுது எந்த ஒன்றாலும் இயங்க முடியாது. எப்படி மின் இல்லாத பொழுது எத்தனை மின் உபகரணங்கள் செலுத்தப்பட்டால் இருந்தாலும் அதன் மூலமாக பிரயோசனம் அடைய முடியாதோ? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இஸ்லாத்துடைய எத்தனை கட்டளைகளை சமூகத்திலே செய்தாலும் கொடுத்தாலும் உருவாக்க பார்த்தாலும் ஈமான் இல்லாத குழுவதை செய்துவிட்ட முடியாது. அன்பானவர்களே, எப்படி மின் என்பது இந்த மின் உபகரணங்களை இயக்க கட்டாயமோ, இது போல ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த உடம்பிலே இயக்குவதற்கு கட்டாயமான காரியமாக அமைத்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எப்படி மின்னை கண்ணால் பார்க்க முடியாதோ, மின் உபகரணங்களை கண்ணால் பார்க்க முடியுமோ, இதே போல அல்லாஹ்வுடைய கட்டளையான இஸ்லாத்தை கண்ணால் பார்க்க முடியும், செயல்படுத்துவதை பார்க்க முடியும், ஆனால் அவைகளை உருவாக்கக்கூடிய ஈமானை கண்ணால் பார்க்க முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் யார் முஃமினான நிலைமையில் அல்லாஹ்வுடன் நேரடியான தொடர்பு சீராக்குகிறாரோ, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், யார் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்துவிட்டார். ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், ஒரு முஃமினால் மஸ்ஜிதுக்கு வர முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், யாரை தொழுகிறாரோ, சுபஹை தொழுகிறாரோ, இவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்துவிட்டார், இவரை யார் நோவினை செய்கிறாரோ, இவரை நோவினை செய்தவரை அல்லாஹ் தண்டிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாகிவிட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்மீனை அல்லாஹ் பாரம் எடுத்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், முக்மீனான மனிதனுக்கு நாம் உதவி செய்வது என்னுடைய பொறுப்பு. எல்லோரும் முக்மீன்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த முக்மீனுக்கு செய்யக்கூடிய உதவியின் கடைசி ஸ்தானம், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்கிறார்களோ, நல்லமல் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள், இது இஸ்லாத்தை யார் செய்கிறார்களோ. இஸ்லாம் என்பது தான தர்மம் செய்வது இஸ்லாம், நல்ல வார்த்தை பேசுவது இஸ்லாம், அன்பானவர்களே சிரிப்பது இஸ்லாம். ஒருவரை நையாண்டி பண்ணாத முறையிலே பார்த்து முகம் நாம் சிரிக்கிறோம், அன்பானவர்களே சிரிப்பதற்கும் இஸ்லாத்திலே நன்மை இருக்கிறது. ஒருவரை நாம் அன்பாக பார்க்கிறோம், இதற்கும் இஸ்லாத்திலே நன்மை இருக்கிறது. ஒரு அனாதையுடைய தலையை தடவுகிறோம், கையில் ஏற்படும் முடிகளின் அளவு மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஸ்லாத்திலே நன்மை அடைவதற்கு நிறைய வழிமுறைகளை அல்லாஹ் காட்டித் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சட்டம் சட்டமாக முன்னேற ஆரம்பிக்குமோ, அல்லாஹ் சொல்கிறார், உலகத்துடைய ஆட்சியை இப்படியான முஸ்லிம்களுக்கு நாம் கொடுத்தாகவோ. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பூமியிலே நீங்கள் தான் ஹலீஃபாக்களாக இருப்பீர்கள், பூமியிலே நீங்கள் தான் கவர்னர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு ஈமானுக்கு பின்னாலே வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் எல்லா இடங்களிலேயும் நிம்மதியையும் கண்ணியத்தையும் உயர்வையும் பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி என்றால், நாம் இந்த ஈமானை சுமந்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த கண்ணியங்களை அடைய வேண்டி இருக்கிறதோ, அந்த ஈமானை சுமக்காதவர்களாக அந்தத்தை ஆசைப்படுவதைப் போல ஒரு காட்சியாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஈமானை இன்னும் ஒரு படித்தரமாக நாம் கூட்ட வேண்டும். அதுதான் யக்கீனுடைய நிலைமை. யக்கீன் என்பது உண்மையான முறையிலே அதை உறுதியாக ஏற்றுக்கொள்வது. யக்கீன் என்பது அதிலே உறுதியை ஏற்படுத்திக் கொள்வது. அசைக்க முடியாத உறுதி அல்ல என்று சொன்னால் அதிலே அசைக்க முடியாத உறுதி. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அதிலே அசைக்க முடியாத உறுதி. அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யும் பொழுது உலகத்திலே எல்லோருக்கு தடையாக இருக்காது, அந்த அளவுக்கு உறுதியாக இருப்பான். உதாரணமாக ஒருவர் சொல்கிறார், இந்த மனிதர் நல்ல முறையிலே ஒரு இடத்தை காட்டி இவரால் ஷூட் பண்ண முடியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவரே, இப்படி சொன்னபொழுது இவர் சொன்னவருடைய வார்த்தை சொல்லிவிட்டது. சொல்லிவிடப்பட்ட வார்த்தையிலே யக்கீனை பார்க்க வேண்டும் என்றால் சொன்னவரை கூப்பிட்டு உன்னுடைய தலையில் ஒரு தேசிக்காவை வைத்துவிடு, அவனை நீ ஷூட் பண்ண சொல். அவன் சரியாக தேசிக்காவை ஷூட் பண்ணினால் உண்மையிலே அவனுடைய ஷூட் பண்ணக்கூடிய அந்த விதம் சரி என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லாத பொழுது அவன் சொன்னது பொய் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது சொன்னவர் சொல்கிறார், அது என்னுடைய தலையில் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? தவறு ஏதாவது கொஞ்சம் கீழே வந்துவிட்டால் என்னுடைய நெற்றி சென்றுவிடும் என்று பயப்படுகிறான் என்றால் அவன் சொன்ன வார்த்தையில் யக்கீன் அவனுக்கு கிடையாது. அன்பானவர்களே, உறுதியாக சொல்கிறான், இவனால் முடியும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய தலையிலே தேசிக்காவை வைக்கிறான், என்னுடைய மூக்கிலே வைத்திருப்பார், அவன் தேசிக்காவை மாத்திரம் நான் வசூல் பண்ண முடியும், தன்னுடைய மூக்களை படமாட்டாது என்று உறுதியாக சொல்லுவான். இப்படியான நிலைமையிலே வரும் பொழுது அவருடைய வார்த்தையிலே எட்டி நிற்பது என்பது அர்த்தம். அன்பானவர்களே, சொல்லக்கூடிய நான் சொல்லால் அல்ல எதைகளை வாக்களித்திருக்கிறானோ இது கிடைக்கும் என்ற உறுதி அவனிலே வரும் பொழுதுதான் அவனால் சொல்ல முடியுமான் நிலைமைக்கு வந்து விடுவான். உண்மை பேசினால் கிடைக்கும் லாபங்களை அறிந்தால் அவன் உண்மை பேசுவான். தர்மத்தின் மூலம் கிடைக்கிற லாபங்களிலே எத்தீனப்பட்டால் அதை அவன் நிர்ணயிப்பான், செய்து முடிப்பான். இது மூன்றாவது இஸ்தான். அன்பானவர்களே, இந்த ஓய்வை கொள்கையின் அப்படியான பரிசரங்கள் ஒவ்வொன்றாக அதிகரித்து நான்காவது கட்டமாக ஒரு அடியான் சந்திக்கக்கூடிய இஸ்தானம் தான் அவனுடைய சவக்குடைய பகுதி. சவக்குள் என்பது தன்னுடைய அனைத்து நிலைமைகளையும் அல்லாவிலே பொறுப்பு சாப்புவது. சவக்குடைய நிலைமை தன்னுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாவிலே பொறுப்பு கொடுப்பது. உறுதியானவர் உள்ளத்திலே உறுதி வந்துவிட்டால் அவர் சொல்லுவார், நீ வேண்டியதை செய்துவிடு, என்னை எதுவுமே உன்னால் செய்ய முடியாது, நான் தயாராக இருக்கிறேன். உறுதி வந்தவர் இப்படித்தான் சொல்லுவார். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குர்ஆனிலே வரக்கூடிய சம்பவம் நாம் எல்லோரும் பல தடவை கேட்டிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை சொல்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பை நெருங்கும் பொழுது சொன்ன வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்விலே பொறுப்பு கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து கேட்கிறார்கள், நபியே உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா? கேட்டார்கள், நீங்கள் யாரிடமிருந்து வருகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நேசன் ஹலீலுல்லாஹ் சொல்கிறார்கள், எந்த அல்லாஹ் என்னுடைய ரகசிய நிலைமையை அறிந்து உங்களை அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பியல்லாஹு வநிஅல் வக்கீல், அந்த அல்லாஹ்விலே பொறுப்பு சாட்டுகிறேன், அந்த அல்லாஹ் எனக்கு பொறுப்பு சாட்டுவது மிக சிறந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் என்ற கருத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுகிறார்கள். அல்லாஹ் நேரடியான கட்டளையை நெருப்புக்கு சொல்கிறான், நெருப்பு இந்த இப்ராஹிமின் மீது குளிராகவும் சாந்தமாகவும் மாறிவிட வேண்டும். அன்பானவர்களே, சில சமயங்களிலே குளிர் அதிகரித்தால் எங்களால் நடுக்கம் ஏற்படும், மாரிக்காலமாக இருக்கிறது, இதே மஸ்ஜிதிலே நாம் குளிர் அதிகரித்தால் எங்களால் தாய் போடாமல் உட்கார முடியாது, நடுக்கத்தை உணர முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிருடைய தன்மை அது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விலே தன்னுடைய நிலைமைகளை பூர்த்தியாக பொறுப்பு சாட்டியதன் பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நெருப்பு இப்ராஹிமின் மீது நீ குளிராகவும் சாந்தமாகவும் ஆகுவாயாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேரடியான உத்தரவு நெருப்பை நோக்கி பிரயாணம் செய்கிறது. இது நான்காவது சட்டம். ஒரு முஸ்லீமுடைய படித்தரம் ஓரிரை கொள்கையிலே தன்னுடைய நோக்கம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் இந்த நான்காவது படித்தரத்திலும் போதாது. அடுத்து ஐந்தாவது படித்தரம் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவருடைய இந்த யக்கீன் அது தவக்குலாக மாறி கடைசி நிலைமை தக்குவாவிலே போய் சேருவார். தக்குவா என்பது எல்லா நிலைமைகளிலையும் என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்விலே பொறுப்பு கொடுத்தவன் முடிவு செய்துவிட்டார், எதை நான் அல்லாஹ்விடத்திலே கொடுத்து விட்டேனோ இப்பொழுது நான் தவறு செய்ய முடியாது, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், என்னுடைய நிலைமைகளை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், கதைகளவு நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய முடியாது, அல்லாஹ்வை நம்பியவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை எல்லா நிலைமைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மையான தக்குவாவுடைய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த தக்குவாதாரியை தான் சொல்கிறார்கள், உண்மையான தக்குவாதாரியான மனிதன் எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை பயந்த பயணத்திலே இருப்பான், பார்வை ஹராத்தை பார்க்க மாட்டாரு, சிந்தனை ஹராத்தை சிந்திக்க மாட்டாரு. அன்புக்குரியவர்களே, ஹராம் என்பது இவனால் மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும், ஹராத்தை செய்வதென்பது இவனால் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், எனவே யாரெல்லாம் தக்குவாவை அறிந்து கொள்கிறார்களோ மக்ரஜா, யார் உண்மையான தக்குவாதாரிகளாக மாறுவார்களோ அல்லாஹ் அவருக்கு எல்லா வகையிலையும் அவருக்கு வெளியாகக்கூடிய பாதைகளை திறந்து கொடுப்பான். வியாபாரத்திலே சிரமம் இருக்கிறதா? தக்குவாவுடன் வியாபாரம் செய்கிறான், அல்லாஹ் பரக்கத்து செய்ய ஆரம்பித்தான். குடும்பத்திலே மனைவியா சிரமமா? குடும்பத்திலே தாய் தந்தையின் மூலமாக சிரமமா? குடும்பத்திலே பிள்ளைகள் மூலமாக சிரமமா? குடும்பத்திலே எப்படியான சிக்கல்களை உண்மாக்குகிறோமோ, அன்புக்குரியவர்களே,
தன்னுடைய வாழ்க்கையில எப்படியான பிரச்சனைகளை நாம் முன்னோக்குகிறோமோ அல்லாஹ் மஹ்ரஜா என்று சொல்கிறான், அதிலே இருந்து கலந்து கொள்ளக்கூடிய வாசலை அவன் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ் தக்வாவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக வைத்திருக்கிறான். எனவே ஒரு தக்வாதாரி என மனிதன் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால் பார்க்கக்கூடியவனாக இருப்பான், உலகத்திலே கண்டு அனுபவிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தக்வாவை அடைந்தவனின் நிலைமை எப்படி இருக்கும்? அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஜாலிக்கல் கிதாப், சரியாக என்ற நிலைமைக்கு வந்துவிட்டீர்களா? இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிலைமையிலே வந்துவிட்டீர்களா? அதுதான் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது என்ற நிலைமையிலே நீங்கள் குர்ஆனை அணுக வேண்டும். அப்படியான நிலைமையங்களிலே வந்துவிட்டால் அது வேறக்கூடிய தன்மையாக இருக்கும். எனக்கு தெரியாது என்று நீங்கள் மார்க்கத்திலே தாழ்ந்திருக்கிறீர்களா, குர்ஆனிலே தாழ்ந்திருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாது என்று அதை படிக்க நீங்கள் தாழ்ந்து வைக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படியான நிலைமையங்களிலே வருவதா? அது அது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் படித்து தரப்போகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும்? ஹுதல்லில் முத்தகீன், யார் தக்குவாவை அடைந்தார்களோ இவர்களுக்கு அந்த குர்ஆன் வழிகாட்ட இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடன் குர்ஆனை பார்த்தால் குர்ஆனுடைய வார்த்தைகள் விளங்கும், விளக்கங்கள் சுருங்கும். ஈமானுடன் பார்த்தால் விளக்கம் சற்று அதிகரிக்கும். இதே விளக்கம் தக்குவாவுடன் குர்ஆனை பார்க்கப்படும் பொழுது கண்மணியான நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அருமை சஹாபாக்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு என்ன விளக்கத்தை சொன்னார்களோ, தன்னுடைய வார்த்தைகளை எந்தெந்த தரத்திலே பேசினார்களோ இந்த விளக்கத்தை அடைந்து கொள்வார்கள். அப்படியான தக்குவாவைத்தான் அல்லாஹ் நம்மில் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தக்குவா இல்லாத பொழுது குர்ஆனை விளங்கியவர்களை நாம் பார்க்கிறோம். சில காலங்களுக்கு முன்னால் அன்னியவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் பேசினார்கள், குர்ஆனை பிறக்க பிறக்க முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் என்ற ஆயத்தை கண்டெடுக்கிறார்கள், முஸ்லீம்கள் காமம் பிடித்தவர் என்ற ஆயத்தை கண்டெடுக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை கொச்சைப்படுத்துகிறார்கள், நபி அவர்களை கொச்சைப்படுத்தி படமும் நடிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஈமான் இல்லாத குர்ஆனின் பார்வை அவனை எந்த ஒரு பார்வை பக்கம் தள்ளிக்கொண்டிருக்கிறது. ஈமான் குறைந்த குர்ஆனிய பாதையும் அன்பானவர்களே எனக்கு சாதகமான விளக்கம் கிடைக்குமே தவிர என்னுடைய ரப்பை நான் அடையக்கூடிய விளக்கத்தை தர முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் சொல்கிறார்கள், நான் வெளியிலே சென்று கொண்டிருக்கிறேன், வெயில் நேரமாக இருக்கிறது, ஒரு வாலிபர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஆடு மேய்க்கக்கூடிய அடிமையாக இருக்கிறார் இடையல். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து எனக்கு ஒரு ஆட்டை தந்துவிடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை எல்லோரும் பேசுகிறோம். இந்த சம்பவத்துடைய யார்த்தத்தை பாருங்கள். அப்துல்லா பின் உமர் அந்த வாலிபரை ஆட்டை தருமாறு கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை என்ன? ஆட்டை எஜமானுடைய அனுமதி இல்லாமல் தர முடியாது. இவர்கள் சொன்னார்கள், எஜமான் என்ன பார்த்துக் கொண்டா இருக்கிறார், ஆட்டை கொடுத்து விடுங்கள், ஓனாய் பிடித்ததாக சொல்லிவிடுங்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், அல்லாஹ் எங்கே போய்விட்டான், அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ற அந்த தக்வாவுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், தக்வாவை யாரு சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுப்பான். ஆச்சரியனாக இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார், இன்னொருவருக்கு கீழால் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் இந்த வார்த்தையை பார்த்த வாலிபரை பார்த்து சொன்னார், எங்களுடன் சாப்பிட வாருங்க என்று அழைத்த பொழுது அந்த வாலிபர் சொன்னார், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், இது ஃபர்லான் நோன்பு அல்ல, இது சுன்னத்தான் நோன்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஃபர்லான் நோன்புகளை பிடிக்காத எத்தனை சீரியர்களும் இருக்கிறோம். அப்பொழுது சொன்னார்கள், நான் சுன்னத்தான நோன்பிலே இருக்கிறேன், என்னால் நோன்பை விட முடியாது. அப்துல்லாவின் உமர் பார்க்கிறார்கள், ஒரு தக்குவாவுள்ள வாலிபர் இந்த இடத்தில் இப்படியான வார்த்தை பேசுகிறாரா? அல்லாஹ் வழியை திறக்குகிறார், அவருடைய சிரமத்துக்கு அல்லாஹ் முடிவை வைக்கிறார். தக்குவாவுக்கு பின்னால் அல்லாஹ் வழிகளை திறப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து விட்டான். அன்பானவர்களே, அப்துல்லா பின் உமர் எஜமானை சந்திக்கிறார்கள், ஆட்டு மந்தையையும் அடிமையையும் பணம் கொடுத்து வாங்கிவிடுகிறார்கள். அடிமையை சந்தித்து சொன்னார்கள், அடிமையை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினத்தில் இருந்து நீங்க சுதந்திரமாக விட்டீர்கள். மீண்டும் சொன்னார்கள், இந்த ஆட்டு மந்தை உங்களுக்கு நான் சொந்தமாக தந்துவிட்டேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தக்குவாவை இழந்த நிலைமையில் உலகத்திலே எத்தனை துறைகளிலே முன்னேறினாலும் நமக்கு உலகத்திலே அல்லாஹ்வுடைய வாக்குகளை காண்பது சிரமமாகிவிடும். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது உண்மையான தக்குவாவை மையமாக கொண்டு எங்களுடைய பிரயாணம் ஆரம்பிக்குமோ அன்றைய தினம் அல்லாஹ் உலகத்திலே எவைகளை முடிவு செய்திருக்கிறானோ கண்ணியமாக நம்மளை மீது கொண்டு வந்து சேர்ப்பான். இன்றைய தினம் தக்குவாவை இருந்தவர்களாக உலகத்திலே சுத்த ஆரம்பிப்போமோ அன்பானவர்களே, உலகம் நம்மை அலைய வைக்கும் சுஜூதுக்கு கூட நேரம் கிடையாது, சுஜூதுக்கு கூட நேரம் கிடையாது. அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டிய நாள் அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி அலைய வேண்டிய நிலைமை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். உலகத்திலே வஸ்துகள் நம்மை பயன்காட்டும், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்னை வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுது தக்குவாவுடைய சமூகமாக மாறிவிடுவார்களோ, அது ஆண்களாக இருக்கலாம் அது பெண்களாக இருக்கலாம், அல்லாஹ் தக்குவாதாரியுடைய எல்லா நிலைமைகளையும் பொறுத்தெடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் அதற்கு உங்களுடைய காலம் இரவிலே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள் தாயும் மகளும் பேசிய நீண்ட சம்பவம் எல்லோரும் அறிந்ததுதான். மகள் சொன்னால் தாயை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். வீட்டிலே தொழில் செய்து கொடுக்க யாரும் இல்லை, சம்பாதித்துக் கொடுக்க யாரும் இல்லை, தங்கச்சி தாத்தாவை திருமணம் முடித்துக் கொடுக்க யாரும் இல்லை, ஒரே ஒரு மகள்தான் வீட்டில் இருக்கிறார். தாயும் மகளும் யோசிக்கிறார்கள், எங்களுடைய தொழில் தாயாளன் தான் தன்னையை கடந்து விட்டு விட்டால் ஏதோ பணம் அதிகமாக கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். அன்பானவர்களே, மகள் தக்குவாவை இழந்தவள் அல்ல. மகளுடைய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையாக வெளிப்படுகிறது. பாவத்தை செய்ய முடியாது, இருட்டுக்குள்ளும் பாவம் செய்ய தயாரில்லை, வெளிச்சத்திலும் பாவம் செய்ய தயாரில்லை, சென்னையிலும் பாவம் செய்ய முடியாது, குண்டகம் பாவம் செய்ய முடியாது, பாவம் எண்ணிலே உருவாக முடியாது. மகளுடைய உண்மையான அல்லாஹ் என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, அந்த குமரியை அல்லாஹ் கண்ணியம் செய்கிறார். ஹஜ்ரத் உமர் அடுத்த நாள் அவர்களை தன்னுடைய இடத்துக்கு அழைக்கிறார்கள். தன்னுடைய மன ஆசிமுக்கு கணவனாக ஆசிமை கணவனாக வைத்து அந்த பெண்ணை மனைவியாக இருக்கிறார்கள். சக்குவா உள்ள பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு ஏழை குடிசைக்குள், ஒரு ஓலை குடிசைக்குள், ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு வீட்டுடைய பெண்ணுடைய மகளாக அந்த சக்குவா உள்ள பெண் ஹலீஃபா அமீர் முமினின் என்று உண்மையான பெயர் சுட்டப்பட்ட அந்த ஹலீஃபா அமருடைய மகனுக்கு மருமகளாக வருகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் சமூகத்திலே ஆண்களும் பெண்களும் இழந்த சொத்துதான் இந்த தக்குவா. எங்களுடைய பிரயாணம் ஓரிரை கொள்கையிலே தக்குவாவை நோக்கிய பிரயாணமாக மாறாததன் விளைவினால்தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய காலம் எல்லாம் மோசமாக, நம்முடைய செயல்கள் எல்லாம் கெட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கிராம வாக்குகள் ஈமானுடன் தக்குவாவை கொள்வார்கள் என்றால், தக்குவாவுடன் வாழ்வார்கள் என்றால், அழகின் வரக்கா அல்லாஹ் சொல்கிறார், வானம் பூமியுடைய அபிவிருத்திகளை நாம் திறந்து கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, பெருவிடயத்துடன் நாம் இன்று இருக்கக்கூடிய நிலைமை எங்கே இருக்கிறது? அன்பானவர்களே, நாம் இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய பார்வை எங்கே, நம்முடைய நிலைமை எங்கே இருக்கிறது என்பதை ஒரு கணம் பார்த்துவிட்டு நம்முடைய முடிவுக்கு வந்து வருவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு பிராயத்திலே ஒரு மகனை அவனை நேசரை என்று போடுகிறார்கள். ஏற்காக வேண்டி நாம் எல்லாரும் தெரிந்தவர்கள் இருக்கிறோம். தன்னுடைய மகனை மகளை நேசரைக்கு போடக்கூடிய காரணம் என்னவென்றால், அவன் பாடசாலையிலே ஆசிரியருடன் நண்பர்களுடன் சகவாசமாக தொடங்க வேண்டும், பயனில்லாதவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். இது போல சில நோக்கங்கள். பாடசாலையில் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் அவன் கற்கிறான். எதற்காக வேண்டி? அன்பானவர்களே, 11 ஆண்டு வரைக்கும் கற்கிறான். எதற்காக வேண்டி? கற்றவர்கள் நாம் இருக்கிறோம். எதற்காக வேண்டி கற்றோம்? என்னுடைய எந்த கலையிலே என்னால் படிக்க முடியும் என்று என்னுடைய கலையை நான் தெரிவு செய்வதற்கான ஆரம்பப்படிதான். இந்த ஒரு 11 வருஷம் இன்னும் நான் எந்த எதிர்காலம் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. அதற்குரிய அடிப்படை 11 வருஷம் காலத்தை கழிக்கிறேன். அதற்கு பின்னால் எனக்கு இந்த கலை பொருத்தம் என்று நான் முடிவு செய்து, இந்த துறை பொருத்தம் என்று முடிவு செய்து ஒரு 2-2.5 வருடங்கள் அன்பானவர்களே அதிலே முயற்சிக்கிறேன். அது கணக்காக இருக்கலாம், அல்லது விஞ்ஞானமாக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையிலே நான் முயற்சிக்கிறேன். இன்னும் என்னுடைய இலக்கை அடையவில்லை. இப்பொழுதுதான் இந்த துறையிலே என்னால் போக முடியுமா என்று காலை வைத்து பார்க்கிறேன். இப்பொழுது 2.5 வருடம் முயற்சி செய்து அந்த விஷயத்தின் பின்னால் முடிவு செய்கிறார், இந்த துறை எனக்கு சரிவராது. மெடிக்கலிலே முன்னேற போனவர் யோசிக்கிறார், என்னால் ஒரு சாதாரண பார்மசிஸ்டா செய்ய முடியும். அவர் தன்னுடைய துறையை அந்த 2.5 வருடத்தின் பின்னால் நான் எடுத்து வைத்த துறையை சாதிக்கலாமா அல்லது வேறொரு துறையை ஆரம்பிக்கலாமா என்று யோசிக்கிறார். அடுத்த கட்டம்தான் ஒரு 4 வருடம் அல்லது 5 வருடம் அல்லது 6 வருடம் தன்னுடைய கட்டையை ஆரம்பிக்கிறார். எந்த துறையை அவர் கண்டெடுத்தாரோ அந்த துறையிலே இப்பொழுதுதான் படிக்க ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, படித்து முடிந்ததன் பின்னாலும் அவரை சமூகம் ஏற்றுக் கொள்ளாது. ஒரு வருடம் குறைந்தபட்சம் அவரை போட்டு சைனிங் என்ற பெயரிலே பறக்க எடுப்பார்கள். நீங்கள் படித்தது சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாகனத்தை இப்படி நான் கையில கொடுத்து விட்டோம் ஓட்டுங்கள் என்று கொடுத்தால் எங்கே போய் உடைத்துக் கொள்வார்கள். எனவே நீங்கள் ஒரு முறையில் பழகி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தூரங்களுக்கும் பல நாடுகளுக்கும் எங்களை அனுப்பி அங்கே ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் பயிற்றுவிப்பார்கள். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் நான் எந்த இலக்கை பிரயாணம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த இலக்கை அடைந்து ஒரு ஆசிரியராக மாறிவிடுகிறேன், ஒரு பட்டதாரியாக மாறிவிடுகிறேன், ஒரு வைத்தியராக மாறிவிடுகிறேன். இப்பொழுது என்னை வைத்தியராக இருந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 18 வருஷம் பிடித்தது நான் எந்த தொழிலை செய்ய முடியும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த 18 வருடத்தையும் நாம் எதற்காக வேண்டி செலவழித்தோம்? நான் உலகத்திலே அல்லாஹ்வுடைய தக்குவாவை அடைந்த ஒரு அடியாராக மாறி வாழ்வதற்காக வேண்டி ஒரு ஹலாலான தொழில் செய்ய வேண்டும். மனைவிக்கு சம்பாதித்துக் கொடுப்பதும் அல்லாஹ் சதக்காவாக வைத்திருக்கிறான். குழந்தைகளை ஹலாலாக வளர்க்க வேண்டும், நானும் ஹலாலாக சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பகுதிக்காக வேண்டி என்னுடைய 18 வருடங்களை செலவழித்து விட்டு முழு வாழ்க்கையும் ஹலாலாக வேண்டும், உள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் அந்த குரானையும் ஹதீஸையும் விளங்கிய ஒரு முத்தக்கியாக மாறி மரணிப்பதற்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படும் என்ற கேள்வியை வைத்தவர்களாக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அந்த இறை கொள்கையிலே நாம் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த இடத்தில் எடுத்தவர்களாக புரிவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பயணங்களை இறைச்சாக்கி வைப்பானாக. உண்மையான தத்துவாதங்கள் ஆசிர புரிவானாக. உண்மையான ஓரிரை கொள்கையிலே பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், அனைத்துலக மேலைகளையும் பொருந்தி அவருக்கு உண்மையான தக்வாக்களை இனாமாக கொடுத்துடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.